ஓம் சிவாய நமக். சைவம் டாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பொற்சுண்ணம். வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்போ திருப்பொற்சுண்ணம் அந்த சங்கத்திலே இருக்கிறதா சுவை மிகுந்த பாட்டு. அதனால இப்போ நான் முடிவாக என்ன கருதுறேன், இந்த பாட்டு 20 பாடலும் அந்த சங்கத்திலே இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிச்சு விட வேண்டியது என்னுடைய கடமை. எல்லையிலே எனக்கு திருமுறை மொழி பட்டம் கொடுத்த போது கூட திருவாசகத்திலே உங்களை கவர்ந்த பகுதி எதுனா திருப்பொற்சுண்ணம் தான் சொன்னேன். அதை சொன்னாங்க, கேட்டார் வாக்கிசம் பிள்ளை திருவாசகத்தை முறப்பாடு பண்ணி உங்களை சொன்னீங்களே உங்களுக்கு உள்ளந்தவர்ந்த பகுதி அப்படின்னா இசையிலே ஓசையிலே திருப்பொற்சுண்ணம் தான். ஆனால் அதுவோ முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை பகுதியில 2016வது நாள் பாடுகிற பாட்டு. அதில் ஒரு கருத்து இருக்கு, அடைக்கல 10 பாடுவாங்க 2 அடைக்கலமே பிரையார் உன் அடைக்கலமே அப்படின்னு பாருங்கன்னா இந்த உயிரானது உங்க திருவடியில வந்து சேரட்டும். அது அமந்தளம் என்று கருதவே கூடாது. இயல்பு ஒரு அள்ளத்துள்ள ஆக்சிடென்ட் போனாதான் வருத்தத்துக்குரியது. ஒரு மனிதன் வாழ்ந்து நிறைவு எழுதி தன்னுடைய உயிர் பிரிக்கிற போது பெருமானுடைய திருவடிக்கு சென்று சேர வேண்டும் என்று அமைதி உற்றவர்கள் நம் முன்னோர்கள். அதுல அலைக்கழியே கிடையாது. தொல்காப்பியம் போன்றவர்கள்லாம் சொல்லுது, இங்கே இருந்து பிறருக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது, பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் அவனுடைய முடிந்த முடிவு. ஆன்மா சாந்தின்னு அவன் சொல்லுவான், இல்ல ஆன்மா நிறைவுன்னு வாங்க, ஒரு நிறைவு எழுதணும். அதனால அடைக்கல 10 பாடுவாங்க, அது ஒரு மரபுதான். இந்த திருப்பொற்சுண்ணத்தை 14வது நாள் அந்த கருமாதிக்கு முன்னாள் அவங்க பாடுற வழக்கம். அதனால என்ன பண்ணாங்க, அந்த பாடலாம் பாடக்கூடியது தான் திருப்பொற்சுண்ணம். என்னன்னா கலத்தல் என்கின்ற ஒன்று இங்கு உண்டு. பொற்சுண்ணத்துல கலத்தல் தான் இருக்கும், ஒன்று இன்னொன்றோடு கலக்கணும். அந்த கலக்கிற தன்மை தான் பொற்சுண்ணம். சுண்ணம் என்பது இவரே சொல்வார், மஞ்சள் கோரைக்கிழங்கு மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து இடிக்கிற பொழுது பொடியாகி ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகிறது. ஒருவாரம் நீர் மழை பொழிகிறது, செம்மண் நிலத்திலே பாய்கிறது, 2 செம்புல பயணியை போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னு கலந்து போச்சு அப்படின்னு சொல்றோம். எப்படி கலந்தது அப்படின்னா அந்த செம்புல மண் அந்த நீரை பெற்று இழகியது, நீர்த்தன்மையை பெற்று விடுகிறது. மண் நீர் அதில் இருக்கிற செம்மண் நிறத்தை தான் பெற்று விடுகிறது. தண்ணீர் தனியாகவும் மண் தனியாகவும் இருக்கிறது போக கலந்த உடனே என்ன ஆகுது, அந்த நீர் அந்த நிறத்தை பெறுகிறது, நிலம் நீரினுடைய இலக்கத்தை பெறுகிறது, இலகி போகுது. இதுதான் கலத்தல். அந்த கலத்தல் என்பதுதான் இந்த உலகமே என்று சொல்காட்டியார். அதிசயமானது, கலப்பு என்பது இறைவனோடு கலந்து விடுகிற தன்மை தான் பொற்சுண்ணம். இறைவர்களோடு கலந்து விடுவது தான் சுண்ணம் என்று இவர் குறித்து சொல்றார். தொல்காப்பியர் என்ன சொல்வார், நிலம் நீர் நெருப்பு வழி வாடாள் வான் என்ற 5 மயக்கம் உலகம் ஆதலின். மயங்குதல்னா கலத்தல்னா சொல்லுவார், மயங்குதல் என்பது இது அதுவாகும் அது இதுவாகும். இந்த உடம்புல மண் இருக்கு, நீர் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு, மயங்கி இருக்கு. அந்த மயக்கம் என்னைக்கு விடுபட்டு போதோ அன்னைக்கு உடம்பு விழுந்துடும். நீரோடு மண் கலந்திருப்பதால் தான் கால் நிற்குது, நீரோடு நெருப்பு கலந்திருப்பதால் தான் இந்த வயிற்றில் உணவு செரிமானம் ஆகுது. இப்படி பஞ்சபூதங்களும் மயங்குதலால் தான் உலகமே உண்டுனார். அது மயங்காமல் தனித்தனி நிற்குமானால் உலகம் இல்லை. தொல்காப்பியம் நம்முடைய முன்னோர்கள் எதை கண்டிருக்கிறாங்கிறது அது ஆச்சரியமா இருக்குது. சமயத்தோடு பேசுறாங்க இவங்க, இது ஒரு சமயம் ஒரு சமயம் இன்னமே இல்லை, சத்தியமா இல்லை. அதை படிக்க படிக்கதான் என்னடா இது, தொல்காப்பியம் திருக்குறள் போன்றதெல்லாம் இந்த நேரையும் தானே சொல்லுது. இவங்க தைவன்னு ஏன் சொல்ல வந்தாங்கன்னா சமணனை நோக்கி பௌத்தனை நோக்கி இது சிவசம்பந்தம் உடையது ஆகவே சைவம் என்று சொன்னாங்க. ஆனால் தமிழருடைய திருநெறி தான், திருநெறியை தமிழ்னு வருது சிவசம்பந்தம். அதனால இதெல்லாம் எண்ணி பார்த்தா அந்த கலத்தல் என்பது, மயங்குதல் என்பது திருப்பொற்றுள்ளம். அந்த பொருளை மட்டும் நான் உங்களுக்கு முன்னுரையாக கொடுத்துட்டேன். இதை பற்றி நாம பிறகு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு சிந்திக்க வேண்டியதா இருக்கிறதால் இப்ப இந்த பாட்டினுடைய தன்மையில இதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணுவார். முதல் 5 பாட்டும் அந்த பொற்றுண்ணல் இடிக்கணும்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், அதுல முத்து மாலை பூக்கணும், முத்துணல் மாலை, முத்துணல் காமம் பூ மாலை பூக்கி, உழைப்புடம் தூபம் நல் தீபம் வைமின் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு செவின். ஒரு குறிப்பு இருக்கு. என்ன குறிப்புன்னா, பல்லாண்டு பாடுவது பின்னால் வந்தது அல்ல, பின்னால் வந்தது. அப்புறம் பல கருத்துகள் இருக்கு. மு அருணாசலம் கூட எழுதுகிற பொழுது திருப்பல்லாண்டு திருவி செப்பா ராஜராஜ சோழன் காலத்துல இயற்றப்பட்டது அப்படின்னா நூல் தோன்றி இருக்கலாம். ஆனால் பல்லாண்டு பாடுதல் அதுக்கு முன்னதாக இங்கே வருகிறது. அதுக்கு திருமுறைகளில் தெரியும், நாமகளோடு பல்லாண்டு இசைவின் அத்தன் ஐயாரன் அம்மா அணைப்பாடி ஆடற்பொற்றுண்ணம் இடித்துனாமே அப்படின்னு அதை தொடங்கி, அப்புறம் உலக்கை வைக்கணும், அதுக்கு காம்பணியும், அதில் உலக்கைக்கு காசணி மீன்கள், காசணி மீன்கள் இன்னொரு சொல்றார், காம்பணி மீன்கள் கரையுறலை நேசமுடைய அடி அவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி, தேசமெல்லாம் புகுந்து ஆடும் கட்சி திருவேகம்மன் செம்பொற் கோயில் பாடி பாச வினையை பறித்து நின்று பாடிப்பொற்றுண்ணம் இடித்துனாமே அப்படின்னா ஆயத்தம் எப்படி அப்படின்னா, முன்னால அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொள்ளணும். பொற்றுண்ணம் இடிக்கிற போது சுண்ணம் சிதறும், அது அழுக்கில் சேரப்படுறது. அதனால இடத்த சுத்தம் பண்ணி கொண்டு மாலை தூக்கி தீபம் ஏற்றி தூய்மையாக வைத்துக் கொண்டு செய்யணும். அப்புறம் யார் முதல்ல இடிக்கணும், அருகடுப்பார் அயனும் அரியும் இந்திரனும் அன்றி மற்ற இந்திரனோடு அவரவர் நறுமுறு தேவ கணங்கள் எல்லாம் நம் பின்பு அல்லது எடுக்க விட்டோம். தொண்டர்கள் தான் இடிக்கணும், அவங்க பின்னால்தான் வரணும் அப்படின்னா அவங்களும் தொண்டர்களாக வந்து இடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். தொண்டர்கள் முன்னால் சென்றால் அவங்க பின்னால் வந்து செய்ய முடியும். ஏன் அவங்க இடிக்கக்கூடாதா முதல்ல அப்படின்னா, இது கலத்தல். என்ன கலத்தல், பொற்சுண்ணம் என்பது பலவிதமான பொருள்களுடைய சுண்ண பொடிகள் ஒன்றாக கலந்து வர்ற போதுதான் அது சிறப்பு. அதனாலதான் பின்னால வந்து பாடுவார், பின்னால் கடைசியில் வர்ற போது இன்பமும் துன்பமும் ஆகினார், நன்மையும் தீமையும் ஆகினார் அப்படின்ற போது எல்லாம் கலந்து இருக்கிற தன்மையை அவன் இருக்கார். அவனுடைய அருள்நிலையிலே இவ்வளவு உண்டு. தீமை வருவதும் அவனுடைய அருளால் தான், நன்மை வருவதும் அவனுடைய அருளால் தான், அவன் அருள் தான் எல்லாவற்றையுமே கலந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறது என்று அந்த கருத்து சொல்வார். இன்னொரு பகுதியும் வரும், விண்ணிலை செங்கு ஒரு வாய் கருங்கள் வெண்ணகை பண்ணவர் மென்மொழி என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமா இமவான் மகட்டு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தலசுத்தம். ஆமா, சிவம் சக்தியோடு கூடி, சக்தி சிவத்திலே, சிவமது சக்தி இன்றும் சக்தியிலே இருந்து சிவம் பிறந்தும் பவன் பிரம்மச்சாரி ஆகும் பால்மொழி கன்னி ஆகும் என்பது சிவஞான சித்தியார். சிவம் சக்தி ஈன்கிறதா, சக்தியிலிருந்து சிவம் பிறக்கிறதா, சிவத்திலிருந்து சக்தி பிறக்கிறதா, இதே தான் இவர் சொல்றார் இந்த பாட்டில். இப்ப என்ன தெரிகிறது, சுண்ணம் என்கின்ற ஒரு பருப்பொருள் நிகழ்ச்சியில நுண்பொருள் சுண்ணத்தையும் உணர்கிறார். பருப்பொருளாக காட்டப்படுவது பொற்சுண்ணம், அதுல நுண்பொருளாக இருக்கக்கூடியது சக்தியும் சிவமும் எப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து வருகின்றன, மயங்கி நிற்கின்றன என்பதை உணர்த்துகிறார். இதெல்லாம் தத்துவ நிலைகளில் வருகிறது. இதை அவர் கொடுக்கிற பாங்குதான் கொடையடை. நான் இப்ப இவ்வளவு கருத்துக்களை நான் ஒன்றுதான் தொட்டி காட்டினேன். காலத்தை கருதி ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்படியே போகலாம். இவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை, இறைவனும் இறைவனுமாக இருக்கிற திறத்தை, இறைவனுடைய அருப்பெருமைகளை சுண்ணம் இடிக்கின்ற பாங்கிலே சொல்லுகிற பொழுது அதனுடைய முதல்ல பெரியவர்களே நம்முடைய முன்னோர்கள் அழகா வச்சிருக்கிறாங்க. மனிதன் மனப்பாங்க, முதல்ல பிள்ளைகளை உக்கார வைக்கணும். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் அவனை உக்கார வைக்கக்கூடிய திறமையில பேசணும். அவன் உக்காந்து இருப்பாடு ஒரு ஆர்வம் ஊட்டி அப்புறம் தான் சொல்ல வந்த பாடத்தை சொல்லணும். அப்பதான் அவன் உடம்பு கொள்ளும். அல்லாத கேள் இத கேள் இத கேள்னு சொன்னா ஒண்ணும் நடக்காது. அந்த மாதிரியான மனோ தத்துவத்துல இவங்க கொடுக்கிற முறை, அதுவும் மாணிக்கவாசிகள் கொடுக்கிற முறை இருந்து பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் அதிகமாக உங்களுக்கு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். இதுவே ஒரு குறிப்பை மட்டும் மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த கருத்துக்களை, இறை அருள் பரவி இருக்கின்ற சிறப்பை, எப்படியெல்லாம் அவனுடைய கருணை இருக்கிறது, அவனுக்கு சுண்ணப்பொடியை இட்டு அபிஷேகம் பண்ணுவது எதற்காக? முதல்ல சிவபூஜையிலே உண்டு. என்ன உண்டுனா எண்ணெய் காப்பு பண்ணணும். அதை இத்தலிங்க அபிஷேக மாலையில சிவபிரசாத சுவாமி சொல்வார், நல்ல தில நெய்யாடி ஆணிடத்து ஐந்தாடி நபையில் ஐ அமுதமாடி நலுக்கு காரண காரிய முறையின் அன்றியே நறு நெய் பால் கயிறாடியே. அது ஒரு மாற்றமாவே இருக்கு, ஆனா செய்கிற முறை மாறுது. முதல்ல நெய்ய பண்ணணுமா, நறு நெய், அப்புறம் பால் தயிர். இன்றைக்கும் கேரளாவில் இது யாரும் கண்டுபிடிக்கிறார், நெய் அபிஷேகம் முதல்ல பண்ணுவான், அடுத்தது பால் தயிர் எல்லாம் வரும் அப்படின்வார். இங்கேயும் பாட்டு சொல்ற, நறு நெய் பால் கயிறாடியே. இந்த எண்ணெய் காப்பு பண்ணதும் இந்த கதம்ப பொடியை பொற்றுண்ணம் இருக்கு பாருங்க, அதை கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, அதை கரைச்சி செய்வாங்க. அந்த சுண்ணப்பொடி மனமிகுந்த பொடியா இருக்கும், நல்ல மனம். இவர் ஒரு கருத்து சொல்றார், ரொம்ப அழகா இருக்கும். இந்த உலகமே உரலாம், மகாமேரு மலையே உலக்கையா, அதில் இடுகின்ற மஞ்சள் இருக்கு பாருங்க, அது மெய்மை உண்மை என்கின்ற மஞ்சளா சொல்ற. மாமேரு என்னும் உலக்கை மையகமெல்லாம் உரளதாக, மாமேரு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதது தென்னன் பெருந்துறையான் அப்படின்றார். அப்போ ஒரு உருவகத்துக்கு கொண்டு போற போது இதை மட்டும் பார்த்துடாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றார். அதனால இதில் இந்த பகுதியில இவ்வளவு உயர்ந்த கலையை எப்படி கொடுக்கிற முறையும் அருமையாக இருக்கிறது. அந்த பாட்டை பார்ப்போம், ஓரளவுக்கு நான் அந்த பாடிய காண்பிச்சுடுறேன், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமும் செய்து கொள்ளலாம். உங்களுடைய கற்பனைகள் என்ற ஒன்று இருக்கு, தலைவரோட கூட பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், நீங்க நான் நினைச்சு நீங்க சொன்னீங்கன்னு. ஆமா, ஒரு கருத்து சொல்றோம், பக்கத்தில் தான் உணர்வு அலைகள் வரும். அதே போல நீங்க அதை தோய்ந்து விற்பாரு, அதுல பாடுகள் இருப்பாரு, அதுல உறவு வர்ற போது இப்படிதான் பாடணுமோ அவர் தான் பாடணுமோ நினைக்காது. தயவு செய்து அப்படி வரவே கூடாது. முதல் பாட்டு தொடக்க நிலை, ரெண்டாவது பாட்டு தொடர்ந்து. அப்படி தொடர்ற போது நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதில் ஒரு ஈடுபாடு தான். அந்த ஈடுபாட்டோட அப்புறம் அந்த முறையே வரும். உங்களுக்கு வேற மாதிரியா வந்ததுனா சரி, அப்படியே வந்தா சரி, கொஞ்சம் மாறி கூடி மாறி மாறி வந்த பரவாயில்ல. அந்த உணர்வுகளுக்கு தடை போடாதீங்க, வர்ற உணர்வுகளை தடை போட்டு ஒழுங்குபடுத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. இதுல மட்டும் இந்த வகையில மட்டும் என்ன, அந்த உலக்க நாலு பேர் போடுவாங்க, ஆறு பேர் நிக்கிறதும் உண்டு. ஆறு பேர் நிக்கிறதுன்னு ஒருத்தி உலக்கைய போட்டு தூக்கின போது அவன் போடுவான், இவன் போட்டு எடுத்த போட்டு இன்னொருத்தி போடுவான், இன்னொருத்தி போடுவான். இப்ப இந்த நிலையில பாடணும் பாடிக்கொண்டு உலக போடணும்னா எப்படி நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அது அவங்களுடைய சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு காட்டாரு. பாட்டை பார்ப்போம், அந்த சங்கத்தை மட்டும் காட்டுறேன், 20 பாட்டுமே பாடிக்கலாம். பொருள் நிலையே அப்புறம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி அரிசியில் நிறுத்தம் தான், ஆனால் அவர் சங்கத்தை கொடுக்கறது முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்குடம் தூபம் நல் தீபம் வன்மின் சக்தியும் தோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்வின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் பங்கு கவாரி கொண்மின் அத்தன் ஐயாரன் நம் ஆணைப்பாடி ஆடப்பொற்றுண்ணம் ஈடித்து நாமே. இது தொடக்கத்துல அதே சங்கம் தான், அரிசி விருத்தத்தை இதே எரிசி விருத்தம் அரிசி விருத்தம் வருது. ஆனால் இந்த சங்கத்தை காண முடியாது. காரணம் என்றால் இந்த சீரமைப்பை நிறைய செய்ய நேர செய்ய போட்டு வைக்கிறது எண்ணி பார்த்து பாருங்கள், உணர்வுல பாருங்கள். பூவியல் வார்த்தடை எம்பிராக்கு ஒத்திரு சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் வடுவகிரண்ண கண்ணீர் வம்மிங்கள் வந்துடன் பாடும் நீங்கள் ஊகும் என் தொண்டர் பூரம் நிலாமே குனிமின் தொழும் இங்கும் போனேன் கூத்தன் தேவியும் தானும் வந்தெம்மையாள செம்பொன் செய் சுண்ணம் இடித்து நாமே சுந்தர நீர் அணிந்தும் மெழுகே பூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழுச்சுடர் வைத்து கொடி எழுமின் அந்தரர் போனாயன் தம்பெருமான் ஆழியான் நாதங்கள் வேலன் தாதை எந்தரம் ஆளுமையாள் கொழுனக்கு எங்க ஒரு சின்னம் எரித்து நானே காகணி மின்கள் உலக்கை எல்லாம் காம்பணி மின்கள் கரையூரலை மேகம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடு கத்தி திரு வேதம் பஞ்சம் பொன் கோயில் வாடி பாசவினை பறித்து நின்று பாடிப்பற்றுண்ணும் இடித்து நாமே அருகெடுப்பாராயனும் அறியும் அந்திம திந்திரனோட அமரது நறுமுரு தேவர் கணங்கள் எல்லாம் நம்பின் பல்லல்லாத அடுக்கவட்டோம் செறி உடை மும்மாதில் எய்தவில்லி திரு வேதம் பஞ்சம் பொன் கோயில் வாடி முருவச் செவ்வாயினி முக்கண்ணப்பற்கு ஆடப்பற்றுண்ணும் இடித்து நாமே உலக்கை பல ஓச்சுவார் பெரியோர் உலகமெல்லாம் உரல் போதாதென்றே கலக்கடி அவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்கடியோமை ஆண்டு கொண்டு நாள் மாலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கும் அருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்றுண்ணம் எடித்து நாமே சூடகம் தோல்வாளை ஆற்ப நாற்ப தொண்டர் கூடாமெழும் தாற்ப ஆற்ப இதெல்லாம் ஆயத்தம் இது மேல்தான் ஸ்டார்டிங் வணக்கமே வழக்க மாறுப்போம் அப்படின்னு அந்த பாவத்தை கொண்டு வர்றார். இந்த பாட்டு வந்து ஒரு அஞ்சாறு பாட்டு. புத்தணி கொங்கைகள் நாட நாட மொழிகூழல் வண்டியும் நாட நாட அந்த வழக்க மாத்தி மாத்தி விழற அந்த சங்கத்திலே ஒரு பாட்டு பாருங்க. சூடகம் தோல்வாளை ஆற்ப ஆற்ப தொண்டர் கூடாமெழுந்து ஆற்ப ஆற்ப நாடவர் நந்தம்மை ஆற்ப ஆற்ப நாமும் அவர் தம்மை ஆற்ப ஆற்ப பாடகம் மெல்லடி ஆற்கும் மங்கை பங்கின எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆடப்பொன்னம் எடித்து நாமே பாட்டடம் கண்மடம் மங்கை நல்லி வரிவாளை ஆற்பவன் பங்கை பொங்க தோட்டிரு முங்கம் துகைந்திலங்க தோத்தம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நான்மாளர் பாதம் நாட்கொண்ட நான்மாளர் பாதம் காட்டி நாயிற்கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்போ துண்ணம் இடித்து நாமே பையகம் எல்லாம் உரலதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய கட்டி மேதகு தென்னம் பெரும் தூரையார் செய்ய திருவழி பாடி பாடி செம்பன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணிதில்லை வாணனுக்கு ஆடப்போ துண்ணம் இடித்து நாமே தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்கூடல் வண்டினும் ஆட ஆட சித்தம் திவானோடும் ஆட ஆட செங்கைய கண்பாணி ஆட ஆட பித்தம் பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோட ஆட 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 பொற்றுண்ணம் இடித்து நாமே மாறு நகை பால் நிலா வெறிப்ப வாய்ந்தம்பாவளங்குடிப்ப பாடும் நந்தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேரும் எம்பேரும் ஆடி தேடி சித்தம் கழிப்பத்திகைத்து தேடி ஆடும் அம்பலத்தாடி நானுக்கு ஆடப்போ துண்ணம் இடித்து நாமே மையம கண்டனை வாட நாடல் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்டருமை காட்டும் பொய்யரம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதறி கண்ணீரை பொற்கொடித்தோள் பையர வல்குள் மடந்தை நல்லீர் பாடிப்பொ துண்ணம் எடித்து நாமே மின்னிட செந்துவர் வாக்கருங்கண் வெண்ணகை பண்ணவர் மென்மொழியீர் என்னுடையாரமு எங்களப்பன் எம்பெருமானிமவான் மகட்டீர் தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம்மையன் தாள்கள் பாடி பொன்னுடை பொன்முறை மங்கை நல்லி கொத்திரு துண்ணம் எடித்து நாமே தங்கம் அரக்கத்திலம் போலிப்ப தாழ்வுழல் சூழ்தலும் மாலையாட செங்கனி வாயிகளும் துடிப்ப தெரியே சிவரோதம் பாடி கங்கை இறைப்பதாரா இறைக்கும் கத்தச்சடை மூடியால் கழக்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொத்திரு துண்ணம் எடுத்து நாமே பதினாலு பாட்டு இதே சங்கமா பாடலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு முறை அயன்தலை பத்தோ பதினெட்டாவது பாட்டு பாருங்க. அயன்தலையை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கன் எயிறு பரித்தல் பாடி கயந்தனை கொன்றுருயி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தன முப்பூரம் எய்தல் பாடி ஏகையடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடியாடி நாதற்கு துண்ணம் எழுத்து நாமே. இதெல்லாம் ஒரு மூன்று நான்கு பாடல்கள் எந்த பொருளை பாட வேண்டும் என்று சொல்வார். இதைத்தான் பாடணுமா? ஆமா, அதை பாடி இடியுங்க. அந்த பொற்றுண்ணம் இடிக்க வேண்டும். பதினாலாவது பாட்டு இருந்தார் இல்ல? ஆமா, பதினெட்டாவது பாட்டும் பத்தொன்பதாவது பாட்டும் இருபதாவது பாட்டும் இந்த பொருளைத்தான் பாடி பாடி நாம இடிக்கணும். அதுல இருக்கு பாருங்க, அயன் தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கண் எயிறு பறித்தல் பாடி அந்த பொருளை பாடி இடியுங்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்ற. இதுல பல செய்திகளை உள்ள அடக்கி இருக்கிறது. அது மறைபொருள், மறைநிலைகள். தமிழ் நிலையிலே தமிழ் மறைகளாக இருக்கக்கூடிய கருத்து, ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்றேன். எனக்கு உணர்த்துவது அதையே முடிவும் சொல்ல முடியாது, இன்னொருத்தருக்கு வேற வகையில உணர்த்தும். ஒரு தமிழ் என்றால் ஒரு பொருள் இருக்கும், ஒரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கும், அல்லது ரெண்டு பொருள் இருக்கும் சொல்லிட்டு போகலாம். இது மறை தமிழா இருக்கு. ஒரு கருத்து சொல்ற போது இவர் எதுக்காக சொல்றாருன்னு நம்ம அதை புரிந்து கொள்வது அவர் திருவுருள் கொடுத்தாலும் சொல்ல முடியும். ஞானப்பிரகாச அங்க சொல்வாரே, திருமுறையை படிக்கிற போது அந்த ஆசிரியர்களை காலை தொட்டு வணங்கிட்டு படலாம் அப்படின்னு. கல்யாண சம்பந்த தேவாரமா பெருமானுடைய அவருடைய திருவடி என்று மனதில் நினைத்து அவரை வணங்கி நான் படிக்கிறேன் எனக்கு உள்ளிருந்து உணர்த்துங்கள் படிக்கணும், இல்லைன்னா புரியாது. அந்த மாதிரி இதில் பாருங்க, எதை பாடணும்னு ஒரு விதி இருக்கிறார். அந்த கருத்தை மட்டும் சொல்றேன், ஒரு சும்மா பாருங்க. அயன்தலை கொண்டு செண்டாடல் பாடு, பிரம்ம கபாலத்தை வச்சு ஒரு செண்டாடலாம். அயன்தலையை கிள்ளி செண்டாடினார். ஆ, செண்டாடுது, செண்டாடும் விடையாய் செண்டு வைத்துக் கொண்டு நந்தி தேவர் கூட சுற்றி வருவார். அது பூச்செட்டல்ல, செண்டு என்பது ஒரு ஆயுதம், ஒரு கருவி. அதுபோல பிரம்மன் தலையை செண்டாக ஆடினான். இங்கே நமக்கு நானாக சொன்னால் அது கொஞ்சம் இருக்காது. கந்த புராணத்தில் பிரம்மனை குட்டி சிறகிட்டது இருப்பாருங்க, அதில் எட்டுதில் ரெண்டு தோத்து மட்டும் மறைச்சிடுறாங்க, பெரும்பாலும் சொல்றதே இல்லை. என்னன்னா காலால் உதைத்தான், அந்த திருவடியினால் உந்தி உதைத்து உள்ள சொன்னான். காரணம் என்ன அப்படின்னா, தான் என்ற அகந்தையினால உனக்கு பொருளும் தெரியாம நீ படுக்கிற அப்படின்றதுனால குட்டினான் தலையை. அந்த அறிவு விளங்கலையே உனக்கு அப்படின்னு தலையில குட்டினான். அவனுக்கு ஆத்மம் வரணுமே, குட்டிட்டா போதுமா? நாமளா இருந்தா தண்டனை மட்டும் கொடுத்துருவோம், அவன் திருந்தி மேல் கொண்டு வரணுமே, அவன் மேலும் வரணுமே. அதுக்காக திருவடியினால் உதைத்தான். திருவடியினால் உதைத்ததுனால என்ன ஆயிடுச்சு, அவன் திருத்த முறை பிறக்க வேண்டிய ஆயிடுச்சு. அப்ப அவனுடைய ஆணவம், அவனுடைய அகந்தை அத்தனையும் இந்த திருவடி துவங்கினால மாறிவிடும். அப்புறம் உலகத்தில் இருக்கின்ற தன்மைகள் எல்லாம் நாம மாற்றுவதற்கு முன்னதாக அதை படைக்கிறானே, எரியறது புரிஞ்சுனா கொதிக்கிறது அடங்கும். இவன் படைக்கிறவனே அகந்தையில் இருக்கிற போது உலகமெல்லாம் முடியுமா அப்படின்றதுதான் அவரை குட்டி சிறை எடுத்தார். அசுர சம்மாரத்துக்கு முன்னால தேவ சம்மாரம் நடந்திருக்கு அப்படின்னு கந்த புராணத்தில் அந்த கருத்து வரும். அதே நிலையில இங்க அயன்தலை கொண்டு செண்டாடல் பாடி என்று சொல்லுகிற போது அவருடைய உணர்வினால் உத்தமமான தன்மையே ஒரு சிலர் கொடுப்பான். திலோத்தமை என்று ஒரு பெண் அப்படிதான் உருவாக்குறான். அது சிவபரம்பொருளுடைய கருத்துக்கு நேர் எதிரடையானது. ஏன்னா எல்லா உயிர்களும் இன்பத்தை பெறணும்னா தீவினையும் நல்வினையும் கலந்துதான் இருக்கும். என்னிடத்துல ஒரு இருக்கு அப்படின்னா திருவள்ளுவர் கேட்டார், சொன்னார், எல்லாரும் நல்லவர்களே, அவனை எப்படி தீர்மானிப்ப? குணம் நாடு, குற்றமும் நாடு, அவற்றுள் மிகை நாடு, அதை வைத்து அவனை சொல்லு. இப்படி சொல்லணும், அவனை குணம் பார்க்கணும், கொஞ்சம் தப்பு தான் பண்றாரு, குற்றமும் இருக்கு, ஆனாலும் இந்த கோட்பாட்டில் சிறப்பாக இருக்கிறார். புலவர் தான், நல்ல தமிழ் தான் பேசுகிறார். அவர்கிட்ட ஒரு இந்த சில கெட்ட பழக்கம்லாம் இருப்பார், அப்படி வந்து அவரை வைக்கக்கூடாது. செல்லும் சார், ஆனால் அதுக்காக பார்த்தா அவர்கிட்ட இருக்கிற பால் அதான் திருவண்ணாம் திருவத்தூர்ல படம், இழுத்தையும் வாரியும் பால் கொள்வார். என்ன பண்ணுவாங்க, பால் கறப்பான், அப்பதான் அதுல புழுக்க போடும் அந்த ஆடு. அதுல வாரி என்றதுனால ஒன்னு ரெண்டு இல்ல, பாலே முத்துக்கணுமா? அத புழுக்கை வாரி என்று புழுக்கை எடுத்துன்னு சொல்லணும். ஒன்னு ரெண்டுன்னா வாடுறதுன்னா, இந்த பால் கறந்து ஒரு சொம்பு பால் இருக்கார், அதுல இருக்கிற புழுக்கைய வார வேண்டியதா இருக்கு. வாரி கூட அந்த பாலை எடுத்துக்கொள்வார்களே தவிர பாலை கொடுக்க மாட்டாங்க. அதனால உலகியல் நடைமுறையில உயர்ந்ததாகவே சிலர் தாழ்ந்தவர்களாகவே சிலர் என்று பிரம்மனுடைய படைப்பிலே வந்ததுன்னு அர்த்தம். அதைத்தான் அவர் நெறிப்படுத்தினார். உனக்கு பன்மை வராத கலக்கணும். கலக்கிற பொழுது அவன் நன்மையும் தீமையும் கலந்து வரும், வினைகளுக்கு ஏற்ப வரும். அதான் கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என்ன, குந்தறிந்த தாடாளரையும் அப்படின்னு பாடுவார் சந்திரவந்த இடத்துல. அவருன்னு தெரியாது என்னன்னா, நான் என்ன பாவம் பண்ணேன், உன்னை வணங்காத தலையும் உன்னை பாடாத நாவும் உன் கோயில் வளம் வராத கால்களுமாகவே எனக்கு படைச்சுட்டானே, எதனா ஒண்ணு உன்னை வணங்காத தலை கொடுத்துட்டு கூட உன்னை பாடுகின்ற நாவாயில் கொடுத்துட்டு நான் படிச்சுட்டு போயிருந்தேன். நாவையும் கொடுக்கல, தலையும் கொடுக்கல, காலையும் கொடுக்கல, இதையும் கூட பாவி படுத்துட்டானே அப்படின்வார். அப்போ இறைவன் செண்டாடுறது என்னன்னா, உன் தலையில சரியில்லை அப்படின்னு அந்த பிரம்மகாபாரத்தை கிள்ளி எறிந்தான் அப்படின்ற போது, அஞ்சு தலை இருந்த தன்மையை கீழ் நோக்கிய தன்மையை கிள்ளிட்டான் அப்படின்னு அப்புறம் நான் மனசுல ஒரு கருத்தெல்லாம் வந்து இந்த கருத்து சொல்றார். அயன் தலை கொண்டு செண்டாடினான், அருக்கன் எயிறு பறித்தான், அருக்கனுடைய பல்லை பறித்தது வீரபுத்திரர் தக்கையாயத்தில் வந்த போது செய்தார் அப்படின்னா அதெல்லாம் பாடுங்க அப்படின்னு இந்த செம்பொற்றை சின்னத்துக்கு சொல்றார். அப்ப கலந்து இருப்பது என்பதை தான் இந்த பகுதியில் வருகிறார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு முன்னுரையை கொடுத்துட்டேன். இப்ப நம்ம செய்திக்கு வருவோம். இதுல கலத்தல் தான் முக்கியம், மயங்குதல் தான் முக்கியம். அப்படி நம்முடைய முன்னோர்கள் அப்படி வச்சிருக்காங்க, அதிசயமா இருக்கு. மந்தியில மாடு, சில மாடு திருட்டு மாடாக மிகுந்த மென்மையும் ஒரே இடத்துல வருமா, வர வைப்பான் இறைவன். அவருடைய பெரும் கருணை திறமை அதுதான். அருள்நிலையும் உண்டு, மரநிலையும் உண்டு, வேகத்தன்மையும் உண்டு, அருள் திறப்பும் உண்டு. இதெல்லாம் கலந்து கொடுக்கிறான் இறைவனுடைய பெரும் கருணை திறமை அது. அதனால குற்றம் நீ குணங்கள் இந்த பகுதியில் கூட நீங்க கடைசி பாட்டை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க, அது அழகாக இருக்கும். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு, மென்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு, சோதியுமா இருள் ஆயினார்க்கு, துன்பமுமா இன்பம் ஆயினார்க்கு, பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு, பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு. பந்தம் வீடும் தரும் பராபரன் நமக்கு பிறவியை கொடுக்கிறவனும் அவன்தான், வீடு பேர்த்தை கொடுக்கிறவனும் அவன்தான். அதை இவரே சொல்வார், ஊன நாடகம் ஆடுவித்தவா, உருகி நானுனை பருகவித்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்து உடைய இச்சை. இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு பெரிய விச்சை, ஊன நாடகத்தையும் ஆடுவிக்கிறாள், அதிலே உணர்வினால் பெருக்கி ஞான நாடகத்தையும் ஆடுக்கிறாள். அப்புறம் ரெண்டு ஒன்றே எடுத்து. அதனாலதான் எல்லாரையும் எப்படிப்பட்டவர்களையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று ஒரு குழுவாக பிரிக்கிற மனோபாவம் இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு தெரியல, அது முன்னால் சொல்லுவார் வந்தது. அது தெலுங்கு பழமொழி தான், அவர் ஜாதி தான் புத்தி, குலமம் தான் ஆச்சாரம். இந்த கோட்பாடு சரியா, இந்த கொள்கை சரியா, இல்லை தவறு. மனித குலம் வாழணும்னா தவறு செய்தவன அப்படியே உட்காது, அவன் திருந்துவதற்கு வருப்பு வாய்ப்பு கொடுக்கும், அவன் திருந்தணும். பெரும் கருணை திறமை அதுதான். பாட்டை பாருங்க, திருநாக்கூரத்தை போகிறார். தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்வோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நாயடியே நினைய பெற்று உயிந்தவார் என்றார். அப்ப இன்பமும் துன்பமும் ஆயினவன், அதனால்தான் மற்ற தெய்வங்களை காட்டிலும் இவன் பெரும் தெய்வம். இது இவன் ஒருத்தனால்தான் முடியும், அவங்களாம் அதில் போனாங்கன்னா போயிடுவாங்க, வீட்டு வர முடியாது, அவங்களால முடியவே முடியாது. அவங்களால போனா இப்படிதான் போகணும், இப்படிதான் போகணும். இவனும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநிற்பான், கல்லாருக்கும் கற்றவர்க்கும் கழிப்பருவான். இப்படிப்பட்ட ஒரு பெரும் நிலையிலே இருக்கின்ற பெருமான் என்கின்ற இந்த கருத்தை தான் அவன் யாகத்திலும் கலந்தும் ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த தத்துவம் சைவத்துக்கே உரியது, சிவத்துக்கே உரியது, வேற எந்த தெய்வத்திற்கும் பொருந்து வராது. அந்த அடிப்படையை இதை சொல்ற, இந்த அடிப்படை கருத்தை நீங்க மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நாம செய்திக்கு வருவோம். முதல் பாடல்களிலே முதல் நான்கு ஐந்து பாடல்கள் ஆயத்தம். ஆயத்தம் செய்யணுமா? ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, திருமணம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இரண்டு மனமும் கலக்க வைக்கணும். பெண் ஆண் நாம் இருந்து சடங்கு செய்து கொள்ளலாம். கல்யாணம் மாதிரி இருந்து கையெழுத்து போடுறது வேற என்ன கூட செய்து கொள்ளலாம். ஆனால் மனம் என்கின்ற ஒன்று, அவளுடைய மனம் அவனை விரும்பணும், அவனுடைய மனம் அவளை விரும்பணும், இதை யார் செய்வது? யாரால செய்ய முடியும்? நாம பெண் பார்த்து புள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். அந்த மனமானது ஒன்றோடு ஒன்று கலந்து அவனுடைய எண்ணத்திலே தானும் தன்னுடைய எண்ணத்திலே அவனுமாக மாறணுமே, அதுதான் பேச சொன்னம் கலத்தல் என்று. அது இன்றைக்கும் கூட உண்டு. சில பகுதிகளில் சந்தம் கலக்கிறதுங்குவாங்க, இவங்களும் அவங்க போவாங்க, இந்த கதவு பொழிய ஒருவருக்கு ஒருவர் தூவி கொள்வாங்க, தூவி கொண்டு சம்பந்தங்களாக இருக்கக்கூடிய கழுவி கொள்வாங்க, போயிடுவாங்க, அது முடிஞ்சு போகுது. ஆனால் மணமகளுக்கும் மணமகளுக்கும் மாலையை மாற்றுகிறார்கள் பாருங்க, அதுக்குதான் பேர் மணமாலைன்னு பேரு. எல்லா மலர் மாலையும் மணமாலை தானே? மனம் இல்லாத மாலை உண்டா? மல்லிகைப்பூ மாலை சார், அது மணமாலை தானே? ஆனா இதுக்கு பேட்டு மட்டும் மணமாலைன்னு பேரு. என்னன்னா இவளுடைய மேனியிலே இருக்கிற மனத்தை அது கொண்டு போய் அவனுக்கு கலக்குது. அவனுடைய மேனியிலே இருக்கிற கூடுமானவருக்கு இந்த கழுத்து பகுதி அக்கள் இதெல்லாம் மேனியினுடைய மனத்தை தூக்கி கொடுக்கும், எடுத்து கொடுக்கும். அந்த தன்மையில கழுத்து மாலையை தான் அணிந்து கொண்டிருக்கிற மாலையை அவ கழுத்துல வந்து விட்டுவான், அவ கழுத்துல இழந்து விட்டுவான். இது மனம் கலக்கிறது. இந்த மாதிரி ஒரு பொடி தன்மையில பேசுறாங்க. அதுக்கு ஒரு தூய்மை செய்யணும், ஒரு வழி செய்யணும் அப்படின்னு. இதனால என்ன பண்ணுது? திருப்பற்றுன்னு ஒரு தனி நூல். திருவாசகமே ஒரு பலாப்பழம் போல, பல பழங்களை தன்னுள் கொண்ட ஒரு பழம். அதனாலதான் பல்பழப்பலான்னா புறநானூர்ல பலா பலான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, பல பழங்களை தன்னுள் கொண்டதுனால் அதுக்கு என்ன பேரு? பலா. பல்பழப்பலா. பலாப்பழங்கள், பலாப்பழம் பலாப்பழம்னா அது ஒரு பழமும் தான் தெரியும். ஆனா பல பழங்களை தன்னுள் கொண்ட ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு ஒரு இதை உண்டு, ஒரு ஒரு பட்டம் உண்டு. அதனால நீங்க அது ஒரு பழம் தானே அப்படின்னு நினைக்கூடாது. ஒவ்வொரு சுளையும் ஒரு ஒரு பழம். அது போல திருவாசகமே தனி நூல்களுடைய தொகுதியாக இருக்கிற ஒரு நூல் என்று ஒரு கருத்து உண்டு. அதுக்கு இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கலாம். எப்படின்னா முதல் பகுதி ஐந்து பாடல்கள் ஆயத்தம். இந்த ஐந்து பகுதிகளை நீங்க பார்க்கப்படுங்க. முத்துநல் தாமம் பூ மாலை சுற்றி முளைக்குடம் தூபம் தீபம் வைமின். இது செய்யணுமா? தூபம் தீபம் ஏற்கனுமா? இது ஒரு கேள்வி. இந்த கேள்வி நீங்க எழுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா தான் புரியும். பெரியவர்களை இங்க கூட ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு தீபத்தை ஏற்றி வைக்கணும். தீபத்தை ஏற்றி வழிபாடு காட்டணும். விளக்கிட்டார் பேர் சொல்லின் வெண்ணெறி ஞானம். நுட்பமான செய்தி அது, ரொம்ப ரொம்ப நுட்பமானது. இந்த இடத்துல ஒரு முத்து மாலையை தொங்க விட்டு பூ மாலையை தூக்கி நிறுத்தி அங்கே தூப தீபங்களை ஏற்றி வைத்து செய்யணும் அப்படின்னு தொடங்குறார். முத்துநல் தாமம் பூ மாலை நிறுத்தி. இன்னொன்று முளைக்குடம், முளைப்பாளிகை. நவதானியங்களை முளைக்க வச்சு அந்த முளைப்பாளிகை கொண்டு வந்து வைக்கணும். விஷயமா இல்லை என்னன்னா, அந்த மார்க்கோ போலோ போன்றவங்கெல்லாம் அந்த வணிகர்களாக இங்கே வந்தவங்க நம்ம இந்தியாவை பற்றி, நம்ம தமிழ்நாட்டை பற்றி சில குறிப்புகள்லாம் எழுதி வச்சுருக்கோம். அவன் மேலே இருந்த மாதிரியே தான் பார்த்துருக்கேன். நான் அது கூட படித்து பார்த்தாங்க. அப்போ படிக்கிற போது என்ன தோணுதுன்னா, மன மேலே தான் உட்காருவாங்க, தரையில் உட்கார மாட்டாங்க, அங்கே இருக்கிற மக்கள் இப்படி பண்ணி கொள்வாங்க, அதுக்கு என்னன்னு கேட்டால் தலை மேலே ஒரு மரியாதைவாங்க அப்படி இல்லை. அதான் தோடுது, அவன் வணிகனையே பார்த்துட்டு எழுதிட்டு போட்டான். இதை வைத்து கொண்டு இவங்கெல்லாம் பேசுறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணிக்கவர் இவரு செக்கிழார் தெருவுக்கு சாணம் தெளிக்கிறதாம், வீடுகளுக்கு சாணம் தெளிக்கிறது, அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, பாட்டை பாருங்க. சாணம்னா எல்லா சாணமும் இல்லை, புனிது அகன்ற, புனிது அகன்றன்னா பசு கன்று போட்டு கொஞ்ச நாள் ஆகிடணும். புனிது என்பது ஈன்ற அடிமை, அது நீங்கணும். நீங்கிய கன்று பசு புனித அகன்ற நலமலி ஆண் சாணத்தால் நன்கு திருமெழுத்துட்டுவார். ஆண் சாணம் பசுஞ்சாணம் எல்லாமே நல்லதல்ல, புழு கூட போடுறாங்க, புழு வச்சுடும், கொசு பிறக்கும். ஆனா இவர் என்னன்றாரு, புனித அகன்ற நலமலி ஆண் சாணம்வார், இன்று அடிமை நீங்கிய பசுவினுடைய சாணத்தை கொண்டு வந்து நன்கு மெழுக்கிட்டு. இதை இன்றைக்கும் சயின்டிபிக்கில் பார்க்கவே இல்லை, அறிவியல் பூர்வமாக இதை பார்த்தாங்கன்னா தெரியும். அதே போல கோமியம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்ற அந்த அறிவியல் பூர்வமாக இவன் பார்க்குற கண்ணோட்டத்துக்கு இன்னும் வரல, இன்னும் வரவே இல்லை. அதே போல நெய் தீபம், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், அந்த தீபத்தில் எரிகின்ற சுடருடைய தன்மையினால் அந்த காற்று மண்டலம் வளிமண்டலம் ஒரு தன்மையாக வந்து அந்த அறையே ஒரு அரை மணி நேரத்தில் நுண்கிருமிகள் எல்லாம் மொத்தம் க்ளோஸ் ஆகிறது, மொத்தம் முடிஞ்சு போகிறது. இதெல்லாம் தெரிந்து கொள்ளவே இல்லை. அதெல்லாம் இந்த பகுதியில் மிக அழகாக நம்முடைய கலை ஒழுங்க பண்பாடுகளுக்கு முதல் பாட்டு அச்சாரம் கொடுக்குது. இது வேற நாட்டில் நீங்கள் போய் பார்க்க முடியாது. அந்த முதல் பாட்டு ஆயத்தமானோம் அப்படின்னா முத்துநல் தானம் முத்து மாலை மற்ற நகைகளை மற்ற வைர வைரூரியோட முத்துக்கு ஒரு பெரிய சிறப்பே உண்டு. இதுவும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி முத்து குளிப்பதோடு தென்கடலிலே அவருக்கு உரிய சிறப்பு. முத்துக்கு என்ன சிறப்பு அப்படி மற்ற நகைகளை விட குளிர்ச்சி மட்டும் இல்லையா?
குளிர்ச்சி
அது மட்டும் இல்ல, நீங்க சொல்றது சரி, அது மட்டும் இல்ல. ஒரு உதாரணம் சேர்த்துக்கா சொல்லுவா, வெய்ய காலம் வருது, வெய்ய காலம் வந்த உடனே பொன்னணியை மாற்றி முத்தணிகள் அணிகிறார்கள். திருஞான சம்பந்தர் புராணத்தில் வரும், பொன்னணியை மாற்றி முத்தணியை அணிகிறார்கள். ஏன் ஐயா சொன்ன மாதிரி குளிர்ச்சி மட்டும் இல்ல, இந்த நாடி நரம்புகள் இருக்கு பாருங்க, அது மேல அது உழறும் இசைக்கும் செய்யறான், முதுகு வலி இது போன்றதெல்லாம் இந்த உருட்சி திரட்சியா இருக்கு இல்லையா, அது குளிர்ச்சியான பொருள்கள் அப்படி தடி விட்டா நரம்புகளை எப்படி பற்றி பாடி தெரியுமா? அதே போல கழுத்துல மார்புல இதுல பாடுவார், முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய் கூழல் வல்லீனம் ஆட ஆட இதனால வரும்.